இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு நீண்ட தூர உறவு என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை இந்த நாளிலும் கூட நாம் படிக்கப் போகின்றோம். நிச்சயமாகவே இது பயனுள்ளதாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் லவ். அநேக நேரங்களில் இந்த நீண்ட தூர உறவை குறித்து அல்லது அன்பை குறித்து நாம் சொல்ல வேண்டுமென்றால் அநேக காரியங்களை குறித்து நாம் சொல்லலாம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே அநேக கணவன் மனைவிகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீண்ட தூர உறவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருமணமாகிவிட்ட உடனே ஒரு சில கணவர்கள் அல்லது மனைவிகள் வெளிநாடு சென்று விடுகின்றார்கள். அவர்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ தங்களுடைய நாட்டிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக ஒருவேளை அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வெளிநாடு சென்று விடுகின்றார்கள். இருப்பினும் அவர்களுக்குள்ளான ஒரு உறவு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், அன்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்திலே அநேகர்கள் அநேக இடங்களில் இருக்கிறார்கள். குறிப்பாக பெங்களூரில் இருக்கிறார்கள், டெல்லியில் இருக்கிறார்கள். அநேக இடங்களில் இருந்தாலும் கூட இன்று மனிதருடைய கையிலே தொலைபேசி இருக்கிறது. அந்த தொலைபேசியிலே அநேக காரியங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வாட்ஸ்அப் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கின்றது. ஆகையால் இந்த சோசியல் மீடியாவிலே அநேக உறவுகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அதுவும் சொல்ல வேண்டுமென்றால் அநேகர்கள் இந்த உலகத்தில் உள்ள மூலையிலிருந்து கூட இதிலே இணைக்கப்பட்டு திருமணம் செய்யப்பட்டவர்கள் கூட இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இருப்பினும் இப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு சமாதானத்தை தருகிறதா, சந்தோஷத்தை தருகிறதா என்றால் நிச்சயமாகவே அவர்களை பார்க்கும் பொழுதும் அவர்களை பேசும் பொழுது நமக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது. இருப்பினும் ஏதோ ஒன்று நம்மிடம் அல்லது அவர்களிடம் குறைவது நமக்கு தெரியும். அதுதான் அவர்களை நம்மால் நேருக்கு நேராக அவருடைய முகங்களை பார்த்து அவருடைய கைகளை பிடித்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்று என்னுடைய செய்தி எதை குறித்து நான் சொல்ல போகிறேன் என்றால், நம்முடைய நீண்ட தூர உறவு அல்லது அன்பு யாரோடு கூட இருக்கிறது என்றால் இயேசுவோடு கூட இருக்கிறது. இன்று அந்த உறவை போலதான் நாமும் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்துவோடு கூட முகமுகமாக பேசியதில்லை, இயேசு கிறிஸ்துவோடு கூட அநேக காரியங்களை நாம் செய்ததில்லை. இருப்பினும் அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கிறது. பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் உள்ள இடைவெளியை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த இடைவெளியில்தான் அவருடைய அன்பு நம்மோடு கூட இருக்கிறதை நம்மால் உணர முடிகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் இருந்தாலும், அவர் பரலோகத்தில் இருந்தாலும், அவரோடு கூட நாம் பேசும் பொழுது நம்முடைய இருதயத்திலே சமாதானம் கிடைக்கிறது. அவரோடு கூட நாம் பேசும் பொழுது நம்முடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்று நீங்கள் கூட உங்களுக்கு நெருக்கமானவர்களே தொலைதூரத்திலே இருந்து அவருடைய அன்புக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நித்தியமான அன்பு, நிரந்தரமான அன்பு, இயேசுவின் அன்பு உங்களோடு கூட இருக்கிறது. அவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அல்லது தேவன் நம்மோடு கூட எவ்வளவு அருகில் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் நம்மை எவ்வாறு நேசிக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் ஒருவேளை வெளிப்படுதல் 3 அதிகாரத்திலே நாம் வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மோடு கூட எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறார் அல்லது அவர் நம்மோடு கூட எங்கே இருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். 3 அதிகாரத்திலே 20 வசனத்திலே இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஒருவேளை சிலர் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால், நிஜமாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிற்கு வந்து கதவை தட்டி நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் வரப்போகிறார் என்று நினைப்பார்கள். ஆனால் இதன் இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயமாகிய கதவை தட்டுகிறார். அப்படி என்றால் அவர் எங்கே இருக்கிறார் என்றால், நம்முடைய இதயத்தில் இருக்கிறார். நம்முடைய இதயத்தில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அநேக நீண்ட தூர உறவுகள் இருக்கிறது, ஆனால் அவருடைய அன்பு இருதயத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறார் என்றால், நாம் கதவை திறந்து விட்டால் போதும் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்யக்கூடிய நெருக்கத்தில் அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார், நம்மை தேடக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே பார்க்கும் பொழுது வெளிப்படுதல் 3:20 இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் தொலைதூரத்தில் இருந்தாலும் கூட, உன்னால் என்னை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட, நீ என்னை குறித்து நினைக்கும் பொழுது, என்னை குறித்து ஜெபிக்கும் பொழுது, என்னோடு கூட பேசும் பொழுது, நான் உன் இருதயத்தின் அருகில் இருக்கிறதை உன்னால் உணர முடியும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் யோசிக்கலாம், எதற்காக இயேசு கிறிஸ்து இப்படி செய்ய வேண்டும், அவர் ஏன் நம்மோடு கூட முகமுகமாக பேசக்கூடாது என்று நாம் யோசிக்கலாம். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்மோடு கூட உரையாட விரும்புகிறார், கை கோர்த்து நம்மோடு கூட பயணம் செய்ய அவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய பாவங்கள் அதற்கு தடையாக இருக்கிறது. ஆம், ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட மாலை நேரத்திலே நடந்தார் என்று நாம் பார்க்கின்றோம், அவர்களோடு கூட பேசினார் என்று நாம் பார்க்கின்றோம், அவர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து எச்சரிப்பும் கொடுத்தார், அங்கே அநேக காரியங்களை சொல்லியும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமையின் போனது நிமித்தமாக, பாவம் வந்தது நிமித்தமாக, பரலோகத்தின் தேவன் அவர் பூலோகத்திற்கு வந்து மனிதர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுதிலிருந்து ஏற்பட்டதுதான் இந்த ஒரு பிளவு. ஆனாலும் மனிதர்களோடு அவர் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மனிதர்களைப் போல வாசம் செய்ய முடியுமா? அல்லது மனிதர்களோடு அவர் வர வேண்டும் என்றால் அவருடைய பரிசுத்தம், அவருடைய வல்லமை என்ன செய்துவிடும் என்றால் மனிதர்களை அழித்துவிடும். ஏனென்றால் நாம் அனைவருமே பாவிகளாக இருக்கிறோம். அவர் பரிசுத்தமான ஒரு நபராய் இருக்கிறதுனால், பரிசுத்தமானவராய் இருக்கிறதுனால், அந்த பரிசுத்தத்தோடு மகிமையோடு வல்லமையோடு நம் கண்களுக்கு முன்பாக தோன்றுவார் என்றால் நீங்களும் நானும் மறிந்து போய்விடுவோம், மறித்து போய்விடுவோம் என்று நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆகையால் தான் ஆண்டவர் இதற்கான ஒரு திட்டத்தை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, எனக்காக ஒரு ஆசரிப்பு கோடாரத்தை கட்டுங்கள், நான் வந்து அங்கே வாசம் செய்வேன் என்று சொன்னார். ஆம், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், யாத்ராகமம் 25:8 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் தங்கும்படி எனக்கொரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ ஆயத்தம் பண்ணுவாயாக, உங்கள் நடுவிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் மனிதர்களுக்கு நடுவிலே அவர் தங்கும்படியாக அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே ஆண்டவர் கட்டும்படி சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, மனிதர்களோடு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கிறிஸ்து அவர் மனித அவதாரம் எடுத்து மனிதனாக இந்த பூமியில் வந்து மனிதனோடு அவர் உறவாடினார், பேசினார் என்று நாம் பார்க்கின்றோம். இதை அனைத்தும் ஏன் அவர் செய்ய வேண்டும், எதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்றால், மனிதனால் அவருடைய முழு மகிமையை பார்க்க முடியாது, ஒருவேளை அவன் பார்த்தால் மடிந்து போய்விடுவான். ஆகையால் தான் மனிதன் பரலோகத்திற்கு வரக்கூடிய ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும், பரலோகத்துக்கு வரக்கூடிய ஒரு பாதை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் ஒரு திட்டம் தீட்டினார். ஆகையால் தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் நமக்காக மரித்தார் என்று நாம் பார்க்கின்றோம், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து 3rd நாள் உயிர் தெழுந்தார் என்று பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன். அப்படி என்றால் அவருடைய அன்பு மாறாததாய் இருக்கிறது, நம்மேல் அவர் வைத்த கிருபை மாறாததாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இம்மானுவேல் என்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஆம், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், எல்லா சூழலும் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்மால் முகமுகமாக பார்க்க முடியாமல் இருந்தாலும் அவர் இருப்பதை நம்மால் உணர முடியும். ஆகையால் நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டாம், அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசமானது எப்படியப்பட்டவை என்பதை சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்று தேவன் நம்மோடு கூட ஒரு உறவு வைக்க விரும்புகிறார். அவர் தொலைதூரத்தில் இருந்தாலும் நம்முடைய அருகில் இருக்க அவர் விரும்புகிறார். ஆனால் அவரோடு கூட நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் என்ன இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்க வேண்டும். அவரை முழுமையாக நம்ப வேண்டும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவ்வாறு கீழ்ப்படியும் பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறும் என்று பார்க்கின்றோம். வாசிக்கின்றேன் எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இப்பொழுது உங்களை பார்த்து விசுவாசம் என்றால் என்ன என்று நான் ஒருவேளை கேட்பேன் என்றால் அநேக பதில்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்கின்றது, விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை நம்புகிறோம், அந்த காரியத்தில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கவில்லை. காணப்படாதவைகளை நிச்சயமாய் இருக்கிறது, அதை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அதன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நமக்காக பரலோகத்தில் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு அவருக்கு மறுமொழி கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த உறவானது உன்னதமான உறவாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், அவர் தொலைதூரத்தில் இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம் அருகில் இருக்கிறதை நம்மால் உணர முடியும். ஆம், நம்முடைய ஜபங்களை எடுத்து செல்லும்படி தேவ தூதர்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் கால் தலிக்கு கீழே விழும் பொழுது நம்மை பாதுகாக்க தேவ தூதர்களை அவர் வைத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார், நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இயேசுவோடு கூட அந்த ஐக்கியத்தை, அந்த அன்பை, அந்த உறவை நாம் ருசி பார்க்க வேண்டும். நாம் வாசிக்கின்றோம் சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டுமா? எப்படி ருசித்து பார்க்க வேண்டும்? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். அநேக நேரங்களில் கர்த்தர் நல்லவர், அவர் நடத்துவார் என்று நாம் வெறும் வார்த்தைகளை சொல்கிறோம், ஆனால் நாம் ருசித்து பார்ப்பதில்லை. எப்படி நாம் ருசித்து பார்க்க முடியும்? உங்களிடம் ஒரு பழம் கொடுக்கப்படுகின்றது, அது ஒரு மாதுளை பழமாக இருக்கலாம். 2 மாதுளை பழம் உங்க கையிலே கொடுக்கப்பட்டு நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த மாதுளை பழம் சுவையாக இருக்கிறதா, சுவை இல்லாமல் இருக்கிறதா என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி சொல்வீர்கள்? அதை நீங்கள் சாப்பிட்டு தான் சொல்வீர்கள். சாப்பிடாமல் இல்லை, இது சுவையாகத்தான் இருக்கும் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாகவே முடியாது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கணிப்பிலே சொல்லலாம், ஆனால் நீங்கள் சாப்பிட்டு சொல்லும்போதுதான் உங்களுக்கு முழு திருப்தி கிடைக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். அதை போலவே தான் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் அவர் நடந்த வழியில் நாம் நடக்க வேண்டும். அவர் ஜபித்த ஜபத்தின் பாதியாவது நாம் ஜபிக்க வேண்டும். அவர் இரவு முழுதும் ஜபித்தார். நாம் 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது நாம் தினமும் ஜபிக்க வேண்டும். அவர் நடந்த பாதையில் நாம் நடக்கும் பொழுது அவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய குணத்தை குறித்து நம்மால் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இன்று அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 4வதாக இந்த நீண்ட தூர உறவில் எது தேவையாக இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு கருவி தேவையாக இருக்கிறது. ஆம், அன்றைய காலகட்டத்திலே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாது. ஆகையால் அவர்கள் கடிதத்தின் வாயிலாக அல்லது புறாக்களின் வாயிலாக கடிதத்தை எழுதினார்கள். அது ஒரு கருவியாக இருந்தது, அவர்களுக்குள்ளாக ஒரு உறவு வைத்துக் கொள்ள. இப்பொழுது நவீன காலத்திலே ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள தொலைபேசி இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, இவை அனைத்தும் இருக்கிறது ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள. அதே போலவே இன்று பரலோகத்தின் தேவனோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு எது கருவியாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு கருவியாக இருக்கிறது இரண்டு காரியங்கள். முதலாவது தேவனுடைய வார்த்தை, ஆம், வேதாகமம். இந்த வேதத்திலே அவர் அநேக வார்த்தைகளை பதித்து வைத்திருக்கிறார். இன்னும் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேதாகமும் தேவனின் கடிதம் என்று கூட சொல்லலாம், அன்பின் கடிதம் என்று கூட சொல்லலாம். ஆகையால் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். அப்பொழுது நாம் அவரோடு அந்த உறவு இன்னும் அதிகமாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது எது முக்கியம் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். தேவனுடைய அன்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து சொல்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் பாவத்தில் நடக்காதபடி நம்மை அவர் முழுவதுமாக காப்பாற்றுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய அற்புதமான காரியங்களாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நாம் நீண்ட தூர உறவில் அல்லது ஒரு அன்பில் தேவனோடு இருக்க வேண்டும் என்றால் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு கருவி அது தெய்வ வார்த்தை மாக இருக்கிறது, வேதாகமாக இருக்கிறது. அதுக்கடுத்து நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இது நம்முடைய கரங்களில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் இணைக்கப்பட்டிருப்போம், எந்த ஒரு காரியமும் வராது என்று நாம் பார்க்கின்றோம். கடைசியாக நாம் நீண்ட தூரத்தில் இருக்கிறது நிமித்தமாக என்ன நடக்கும் என்றால் மூன்றாவது நபர் நம்முடைய உறவிலே வந்து நம்முடைய உறவை கெடுத்து விடலாம் என்று நினைப்பார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் வெறும் தொலைபேசியிலே பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள், நேரிலே பார்க்கவில்லை என்றால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபர் உங்களோடு கூட நண்பராகவோ அல்லது உதவி செய்யக்கூடிய நபராகவோ தோன்றி உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பையோ அல்லது உறவையோ அன்பையோ பிரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை யாராலும் பிரிக்க முடியாது என்று பவுல் சொல்கிறார். ரோமர் 8:8 கடைசி வசனங்களை வாசிக்கும் பொழுது மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது என்று சொல்கிறார். அப்படியென்றால் அவர் எதை வைத்து இதை சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உறவு, அதாவது தேவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவிலே பிரிவினையை கொண்டு வருகிறவன் சத்ருவாகிய சாத்தான். அவனை நாம் உள்ளே விடாமல் இருக்க வேண்டும்.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0003332311. எங்கள் இமெயில் முகவரி bibleat@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை உங்களோடு கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.